الحمد لله رب العالمين، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ولي الصالحين وأرحم الراحمين وأحكم الحاكمين، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبد الله ورسوله وصفيه وخليله رحمة للعالمين. اللهم صل وسلم وزد وبارك على سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، அளவற்றாருளாலன் நிகரற்ற அன்பாலன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழகு பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், ஈடியினையற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனது இறுதி தூதர், எங்கள் தலைவர், நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது அன்புக்கினிய குடும்பத்தவர்கள், அரும் தோழர்கள், அவர்களது வழியை பின்பற்றி ஒழுகக்கூடியவர்கள், அவர்களது வழிக்காக நின்று உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பொழுக கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹுடைய அழகான முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனது ஓர் இபாதத்திலே, இந்த பகல் பொழுதொன்றிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மறு உலகில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களது உயர்ந்த சுவனபதியிலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆர்வத் துடிப்பு இன்று நாம் எடுத்தாள போகும் விடயத்தின் தலைப்பு இது, ஆர்வத் துடிப்பு. அன்பு சகோதரர்களே, ஆர்வத் துடிப்பு பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்பது பற்றி இன்று நாம் படிக்கப் போகிறோம். நல்லது செய்வதில் நமக்கு ஆர்வம் தேவை, தீயதை விட்டு ஒதுங்கிக் கொள்வதில் நமக்கு ஆர்வம் தேவை, ஹலாலை பேணுவதில் ஹராமை தவிர்ப்பதில் ஆர்வம் தேவை, அல்லாஹுவின் கட்டளைகளை திறமேற்கொண்டு செயல்படுத்துவதில் ஆர்வம் தேவை, அல்லாஹுவின் ஏவல்களை எடுத்து நடப்பதில் ஆர்வம் தேவை, விளக்கல்களை தவிர்த்து நடப்பதில் ஆர்வம் தேவை, நன்மைகளை ஏவி விடுவதில் ஆர்வம் தேவை, தீமைகளை தடுத்து விடுவதிலும் ஆர்வம் தேவை. இப்படி நல்லவை அனைத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆர்வம் எடுத்துக் கொள்ளும்படி சொல்லியிருக்கிறான். அதேவேளை ஆர்வத்தை அல்லாஹ் தஆலா கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான், நெறிப்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு எல்லைக்கு வந்த பிறகு ஆர்வத்தின் துடிப்பு குதிப்பு எல்லாம் நின்றுவிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். நன்மை செய்வதிலும் ஒரு எல்லை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சில வரையறைகளை வைத்திருக்கிறான். அது பற்றியே இன்று நாம் பேசுவதற்கு எத்தனைக்கிறோம் விரும்புகிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தனது மஸ்ஜிதுக்குள் சென்றபோது ஒரு கயிறை பார்க்கிறார்கள். அந்த கயிறு இரண்டு தூண்களில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கயிறு பற்றி விசாரிக்கிறார்கள். ஹம்னா பின் துஜஹ் அவர்கள் தொழுகிற போது தனக்கு சோர்வு வந்து விட்டால் அதனை பிடித்துக் கொண்டு தொழுவார்கள் என்று சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தனக்கு உற்சாகம் இருக்கிற நிலையில் தொழவும், இதுதான் அடிக்கோடிட வேண்டிய இடம், உங்களில் ஒருவர் தனக்கு உற்சாகம் இருக்கும் நிலையில் தொழவும், அவருக்கு சோர்வு ஏற்பட்டு விடுகிற போது அவர் உறங்கிக் கொள்ளவும் என்றார்கள். அவருக்கு சோர்வு வருகிற போது அவர் உறங்கிக் கொள்ளட்டும், சோர் உள்ள நிலையில் அவரது ஆசைக்காக ஆர்வத்துக்காக அவர் தொழக்கூடாது என்று பணித்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுவது உயர்ந்த அமல் இல்லை, அமல்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான அமல். அதுவும் ஒரு மனிதன் கருவுக்கு மேல் சுண்ணத்துகளை தொழுகிறான், நீண்ட நேரம் நிலையில் நின்று தொழுகிறான், நீண்ட அத்தியாயங்களை ஓதி தொழுகிறான். இதற்கு வாக்களிக்கப்பட்டுள்ள நன்மைகள் அபரிமிதமானவை. அல்லாஹு தஆலாவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பக்கூடியது. ஆனால் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அப்படி நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை உள்ள மனிதனும் ஒரு இடத்தில் வந்து நிற்க வேண்டியிருக்கிறது. அதாவது தொழுவதை சிறப்பாக செய்வதற்கு தேவையான உடல் உள உற்சாகம் இருக்க வேண்டும். அந்த உற்சாகம் அற்று போகிற போது மனிதன் தானே ஒரு எல்லையை தாண்டி விட்டால் அவனுக்கு அலுப்பு தட்டுவிடும், சலிப்பு வந்துவிடும். இந்த நேரத்திலே அவன் ஓய்வை எதிர்பார்ப்பான். அவன் எதிர்பார்க்கிறானோ இல்லையோ அவனது உடல் எதிர்பார்க்கிறது. இந்த நேரத்திலே அவன் தொழுவதை நிறுத்துமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஆர்வம் ஏலிட்டு அதனால் அவன் சோம்பேறித்தனமாக இருக்கும் நிலையில் ஒரு அமலை செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆர்வத்திலும் விரும்பவில்லை. ஆர்வ திருப்புக்கும் இபாதத்தில் ஒரு எல்லை இருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா ஒரு தடவை இரவு நேரத்தில் ஒரே இரவில் முழு குர்ஆனையும் ஓதி முடித்தார்கள். அவர்கள் செய்த நேரத்திலே எந்த அளவு குர்ஆன் இறங்கி இருந்ததோ அவ்வளவு குர்ஆனையும் அவர்கள் ஓதி முடித்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களோடு பேசினார்கள். அவர்களிடத்திலே சொன்னார்கள், ஒரு காலம் வரும், உங்களுக்கு வயது தட்டும், அந்த நேரத்திலே இப்படி இன்று செய்தது போல் செய்வது போல் உங்களால் செய்வதற்கு முடியாமல் அலுப்பு வந்துவிடும், சலிப்பு வந்துவிடும். ஆகவே அதனை நான் பயப்படுகிறேன். ஒரு மாதத்துக்குள் ஓதக்கூடியவாறு உங்கள் குர்ஆன் ஓதலை வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து ஓத ஆரம்பித்தால் ஒரு மாத காலம் நேரம் எடுத்து அதன் இறுதி அத்தியாயம் வரை ஓதிக்கொள்வதற்கு பாருங்கள் என்று சொன்ன போது அவர்கள் வாலிபராக இருந்தார்கள். சொன்னார்கள், எனது பலத்தை எனது வாலிபத்தை நான் அனுபவிக்கத்தான் விடுங்களே அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்கள். வாலிப பருவம் வயோதிப பருவம் போன்றதல்ல. வாலிப பருவம் குழந்தை சிறுபராயம் போன்றதல்ல. அது மிடுக்கானது, எடுப்பானது, துடிப்பானது, எதையும் செய்வதற்கு துணிந்தவர் பருவம். அதனைத்தான் சொல்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே, என் பலத்தை என் வாலிபத்தை அனுபவிக்கத்தான் விடுங்களே. சொன்னார்கள், அப்படியா? ஒரு 10 நாட்களுக்கு ஒரு முறை ஓதி முடிக்கக்கூடியவாறு செய்து கொள்ளுகிறேன். மீண்டும் அதே பதிலை சொல்லுகிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, என் பலத்தையும் என் வாலிபத்தையும் அனுபவிக்கத்தான் விடுங்கிறேன். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா? 7 நாட்களுக்குள் ஓதி முடிக்கிறவாறு நீர் வைத்துக் கொள்ளலாம். மீண்டும் அதே அந்த பதிலையை சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, என் பலத்தை என் வாலிபத்தை அனுபவித்து விடுகிறேன். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதற்கு பிறகு அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இங்கே ஒரு சஹாபி ஒரு வாலிபன், அவர்களுக்கு நபி அவர்கள் இபாதத் குர்ஆன் ஓதுவது ஒரு இபாதத், அதற்கு ஒரு எல்லையை வகுக்கிறார்கள். உங்களிடத்திலே குர்ஆன் திலாவத்துக்கு ஆர்வம் இருக்கிறது, நான் அதை மெச்சுகிறேன், ஒரு எல்லை இருக்கிறது அதனை செய்வதற்கு. கடகடவென பரபரவென நீங்கள் உதட்டில் பட்டும் படாமலும், நாக்கில் பட்டும் படாமலும், தொண்டையில் பட்டும் படாமலும் உச்சரித்து ஓதுவது, அதில் சொல்லப்படுகிற விடயங்களை விளங்கியும் விளங்காமலும் ஓதுவதை விட நன்கு உச்சரிப்பை பேணி எழுத்துக்கள் வெளியாக வேண்டிய இடங்களிலிருந்து வெளியாக்கி அதே நேரத்தில் அங்கே சொல்லப்படுகிற விடயங்களை நன்கு உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி முடிப்பதை நான் பெரிதும் விரும்புகிறேன். அதுவே குர்ஆன் ஓதுவது என்ற இபாதத்துக்குரிய வரையறையாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவின் ஆர்வ துடிப்பை கட்டுப்படுத்துகிறார்கள், மட்டுப்படுத்துகிறார்கள், நெறிப்படுத்துகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது போன்ற சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றன, தாராளமாக சொல்லிக் கொண்டு போகலாம். ஒரு தடவை 3 சஹாபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை மனைவியரிடம் சென்று நபி அவர்களுடைய இபாதத் பற்றி விசாரிக்கிறார்கள். நபி அவர்களை துப்புச்சலாவி பார்ப்பதற்கோ அவர்களுடைய இரவு பகல் வணக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை, எப்படி இருக்கிறது நமக்கு சொல்வதை அவர்கள் செய்கிறார்களா என்று அதனை எல்லாம் சோதித்து பார்ப்பதற்கு அல்ல. நமது இபாதத்தும் நபி அவர்களுடைய இபாதத்தும் ஒப்பிட்டு பார்க்கிற போது நபி அவர்களுடைய இபாதத்தை போன்று நாம் இபாதத் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை அங்கே கேட்கப்பட்ட போது, அவர்களுக்கு நபி அவர்களுடைய இபாதத்துகள் பற்றி சொல்லப்பட்ட போது, நாம் நபி அவர்களோடு எங்கு இருக்கலாம், அவர்களுடைய பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிற நேரத்திலே அவர்கள் கொஞ்சம் இபாதத் செய்தாலும் போதும், அவர்களுடைய இபாதத்தை பொறுத்த மட்டிலே, நம்முடைய நிலையை பொறுத்த மட்டிலே, நபி அவர்களுடைய உயர் அந்தஸ்தை பொறுத்த மட்டிலே, அவர்களது கொஞ்ச இபாதத்தோடு நமது இபாதத்துகளை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எனவே நபி அவர்களுக்கு கொஞ்ச இபாதத்துகள் போதுமாக இருக்கலாம் என்று சொல்லி தம்முடைய இபாதத்துகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று திரசங்கற்பம் பூண்டு கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டார்கள். ஒரு சஹாபி சொன்னார், நான் இரவில் தூங்கவே மாட்டேன், தொழுகையிலேயே ஈடுபட்டிருப்பேன். இன்னும் ஒருவர் சொன்னார், நான் வருடம் பூராக நோன்பு வைப்பேன், நோன்பு வைக்காமல் ஒரு நாளும் இருக்க மாட்டேன். இன்னும் ஒருவர் சொன்னார், பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ள மாட்டேன், திருமணம் முடித்துக் கொள்ள மாட்டேன். இந்த செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்பட்டது. ஆறு நேரத்தினால் பேசியவர்கள் தமது எல்லையை தாண்டி இருக்கிறார்கள். இப்படியான ஒரு முடிவு பிழையானது என்பதை உணர்த்த கடமைப்பட்ட உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூவரையும் அழைத்து, நீங்கள் தானே இப்படி இப்படி சொல்லிக் கொண்டவர்கள் என்று கேட்டபோது, ஆம் என்று சொன்ன போது சொன்னார்கள், உங்களை எல்லாம் விட அல்லாஹுவை அதிகம் பயந்து நடப்பவன் நான். நான் தொழுகிறேன், உறங்குகிறேன். நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பை விடுகிறேன். நான் திருமணம் முடிக்கிறேன் என்பதை சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, தொடர்ந்து சொன்னார்கள், இதுவே என் வழிமுறை, இந்த வழிமுறையை விட்டு விட்டவன், புறக்கணித்து விட்டவன் எனது வழிமுறையில் உள்ளவன் அல்ல என்று சொல்லி வைத்தார்கள். சகோதரர்களே, அந்த மூவரும் தப்பு எதுவும் செய்யவில்லை. அவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் இறைவனோடு நமக்கு நெருக்கமான தொடர்பு வேண்டும். அதற்காக நீண்ட நேரம் அல்ல, முழு இரவும் நமக்கு தேவை. அதுக்காக ஒரு நாள் நோன்பிலிருந்து சில நாட்கள் நோன்பிருந்து போதாது, வருடம் பூராவும் நாம் நோன்பு வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பெண்களோடு சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்துவதல்ல, இறைவனோடு சேர்ந்து இருப்பதற்கு இது ஒரு தடையாக இருக்கிறது. ஆகவே குடும்ப வாழ்க்கை வேண்டாம். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணர்வை மதிக்கிறார்கள், ஆனால் நெறிப்படுத்துகிறார்கள். இப்படி அல்ல, நீங்கள் இரவில் உறங்கவும் வேண்டும், தொழவும் வேண்டும், ரெண்டும் நடைபெற வேண்டும். பகலில் சில நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும், சில நாட்களில் நோன்பை விட வேண்டும். பெண்களோடு சேர்ந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும், பிரமச்சாரியாக இருக்கக்கூடாது என்று அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மஃஊன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விருப்பம் என்னவாக இருந்தது தெரியுமா? சதா இறை வணக்கத்தில் இருக்க வேண்டும், குடும்ப உறவுகள் அதாவது மனைவி உறவு எனக்கு வேண்டாம் என்று அவர்களுடைய ஒரு எண்ணம் இருந்தது. நபி அவர்களிடம் அனுமதி கேட்ட போது அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அதுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் நமக்கு இதற்கு அனுமதி தந்திருந்தால் நாம் நலமளித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னார்கள். நாம் நலமளித்துக் கொண்டிருப்போம் என்று சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மஃஊன் ரழியல்லாஹு அன்ஹு, இஸ்லாம் ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறது, உங்களுடைய ஆர்வ துடிப்பு அந்த எல்லையோடு வந்து நிற்க வேண்டும். அதனை தாண்டி போகிற போது உங்களுடைய மிதமிஞ்ச ஆர்வ துடிப்பாக அது கருதப்படும். உங்களுடைய மிதமிஞ்சிய ஆர்வ துடிப்பாக கருதப்படும், அதன் விளைவுகள் பாரதூரமானவை. ஆகவே இஸ்லாம் இபாதத்திலும் அதனை தடை செய்தது, மட்டுமல்ல ஏனைய விவகாரங்களிலும் தடை செய்தது. அது உங்களுடைய குடும்ப விவகாரமாக இருக்கலாம், உங்களுடைய வர்த்தக வியாபார விடயமாக இருக்கலாம், உங்களுடைய சமூக உறவு விடயமாக இருக்கலாம், உங்களுடைய அரசியல் பொருளாதார விடயமாக இருக்கலாம், உங்களுடைய ஊடக கல்வி விவகாரமாக இருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் இஸ்லாம் உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது, நெறிப்படுத்துகிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு தடவை ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு ஆசை. நபி அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, உங்களுடைய மனைவியரில் எல்லோரும் காபத்துல்லாவுக்கு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள், நான் மட்டும் இதுவரை நுழையவில்லை. காபத்துல்லாவுக்கு வாயில் பூட்டப்பட்டிருக்கும், நபி அவர்களுடைய மனைவிமாரில் சகலரும் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள், நான் இதுவரையும் உள்ளே புகுந்ததில்லையே. நபி அவர்களிடம் சென்று அதற்கு அனுமதி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொன்று தொட்டு இருந்து வந்த காபத்துல்லாவின் பரிபாலனத்தில் ஒரு அங்கமான அதன் கதவின் திறப்பை ஜாஹிரிய காலத்தில் எப்படி இருந்து வந்ததோ அது போலவே பனு ஷைபா கோத்திரத்தாரிடமே கொடுத்து வைத்திருந்தார்கள். இஸ்லாத்தை போதும் பனு ஷைபா கோத்திரத்தில் அன்று பொறுப்பாக இருந்தவர் உஸ்மான் இப்னு தல்ஹா ரழியல்லாஹுவன் சொன்னார்கள், ஆயிஷாவிடம், உங்களுடைய குறைஷி கோத்திரத்துக்கு நெருக்கமான ஒருவர் தான், ஒரு கோத்திரம் தான் பனு ஷைபா கோத்திரம், அவர்களிடம் போய் சென்று திறக்கும்படி சொல்லுங்கள், திறப்பார்கள் என்று சொன்ன போது ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள் தனக்காக திறக்கும்படி. உஸ்மான் இப்னு தல்ஹா மறுத்து விட்டார்கள், திறக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனோடு மட்டும் இருக்கவில்லை, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹுவின் தூதரே, வல்லாஹி மா ஃபதஹ்து பிலைல் ஃபி ஜாஹிலியத்தின் வலா இஸ்லாம், காபத்துல்லாவை நான் அல்லாஹ் மீது சத்தியமாக இரவில் திறந்தது இல்லை, ஜாஹிலிய காலத்திலும் திறந்தது இல்லை, இஸ்லாம் வந்த பிறகும் நான் திறந்தது இல்லை. ஏனென்றால் அனுமதி கேட்ட நேரம், காபத்துல்லாவுக்கு உள்ளே நுழைவதற்கு அனுமதி கேட்கப்பட்ட நேரம் அது இரவு நேரமாக இருந்தது. அதனால் அவர்கள் காலம் காலமாக பேணி பாதுகாத்து வந்த ஒரு ஒழுங்கை மீறுவதற்கு விரும்பவில்லை. இதில் எதுவும் குர்ஆன் ஹதீஸில் தடைகள் இல்லை சகோதரர்களே. ஜாஹிரிய காலத்திலும் அவர்கள் தொன்று தொட்டு காபத்துல்லாவை இரவில் திறந்தது இல்லை, திறந்த போதெல்லாம் பகல் வேளையில் மட்டும்தான். அதே போன்று இஸ்லாம் ஹிஜ்ர் 8 போது மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு அதன் பிறகும் கூட காபாவை இரவு நேரத்தில் அவர்கள் திறப்பது இல்லை. இன்றும் கூட இந்த வளமை பேணப்பட்டு வருகிறது சகோதரர்களே. இதை நபி அவர்களிடத்திலே சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து, என்ன குர்ஆனில் அல்லது ஹதீஸில் அல்லாஹுடைய தடை எதுவும் வந்திருக்கிறதா என்றெல்லாம் கேட்கவில்லை. அவர்கள் பார்த்தார்கள், இவர்கள் காலம் காலமாக பேணி வருகிற ஒரு டைமோனட், அதாவது காலம் காலமாக பேணி வரக்கூடிய ஒரு சட்டம், ஒரு நடைமுறை. இந்த நடைமுறையை தான் உரைப்பது அழகல்லவே. ஆயிஷாவிடம் சொன்னார்கள், ஆயிஷாவே, என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரழியல்லாஹு அன்ஹா, திறப்பை கேள், தராவிட்டால் கதவை உடை. இப்படியா போதித்தார்கள்? சொன்னார்கள் ஆயிஷா, காபத்துல்லாவின் சுவருக்கு ஒரு பக்கத்தில் இருந்து இன்னும் 6 அல்லது 7 மூலங்கள் காபத்துல்லாவுக்கு உள்ளே உள்ளது. ஆனால் உம்முடைய கூட்டம் குறைசியர் அதனை கட்டுகிற நேரத்திலே, மீள கட்டுகிற நேரத்திலே பணம் நிதி போதாததனால் விட்டு கட்டினார்கள். ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று பார்க்கிறோமே ஹதீம், அந்த எல்லைக்கு தொங்களுக்கு வரும் வரைக்கும் அல்ல, காபத்துல்லாவின் அதன் பக்கம் உள்ள சுவரிலிருந்து சுமார் 6 அல்லது 7 மூலங்கள் காபத்துல்லாவின் உள்ளுள்ள பரப்பெல்லைக்கு உட்பட்டது. இதில் நீர் போய் தொழுது கொள்ளலாமே, காபாவுக்குள் உள்ளே நுழைந்து தொழுதால் எப்படி இருக்குமோ அதுபோலத்தான் காபாவுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய காபாவின் உட்பக்கமான ஹிஜ்ர் இஸ்மாயில் அந்த துண்டிற்குள், அந்த பகுதிக்குள் போய் தொழுது கொள்ளலாமே என்று சுற்றிமதி சொன்னார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. அன்பு சகோதரர்களே, ஆயிஷாவுடைய ஆசை ரழியல்லாஹு அன்ஹா காபத்துல்லாவுக்கு போக வேண்டும். அதே நேரத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஆசை, நம்முடைய பாரம்பரியமான இந்த பழக்கம் மீறப்படக்கூடாது, பேணப்பட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவருடைய ஆசையையும் நிறைவேற்றுகிறதை பாருங்கள். உங்களுக்கு சொல்லுவதற்கு காபாவுக்கு வெளியிலே, காபாவின் தரப்புக்கு உள்ளே உள்ள ஒரு பகுதி இருக்கிறது, தொழுது கொள்ளுங்கள், காபாவுக்குள்ளே தொழுது போல அது உங்களுக்கு இருக்கும். உஸ்மான் இப்னு தல்ஹாவுக்கு சொன்னார்கள், உங்களுடைய பாரம்பரியத்தை அப்படியே பேணி வாருங்கள். எந்த ஒரு பாரம்பரியமான விஷயமும் அது நம்முடைய அடிப்படைகளுக்கு, இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கு முரண்படாத வண்ணம் இருக்கும் என்றால் அதனை பேணி பாதுகாத்து வருவது அது இஸ்லாத்தில் உள்ளது என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம் சகோதரர்களே. இங்கே நாம் எடுத்துக்கொண்ட விடயம் வேறொன்று, இதனை குறிப்பாக சொல்லி வைக்க விளைகிறேன். அன்பு சகோதரர்களே, தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆர்வங்களை, மக்களுடைய ஆர்வ துடிப்புகளை கட்டுப்படுத்துகிறார்கள். அது மிதமிஞ்சி போகிற போது அதை வேண்டாம் என்கிறார்கள், அளவு கடந்த ஆர்வத்தை வேண்டாம் என்கிறார்கள், எல்லை மீறிய ஆர்வத்தை தடை செய்கிறார்கள், கட்டுப்படுத்துகிறார்கள். நாம் எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து நமது ஆர்வத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் ஏற்பாடாக இருக்கிறது. ஒரு தடவை மக்கா வெற்றிக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாட்டை செய்கிறார்கள். மக்காவுக்கு செல்வதை தன்னுடைய சஹாபிகளுக்கு கூட அவர்கள் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் செய்திகள் குறைசிகளுக்கு போய்விடக் கூடாது, குறைசிகளுக்கு போய்விட்டால் நம்மை எதிர்ப்பதற்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய இந்த செய்தி ஒரு சில முஸ்லிம்களுக்கு தெரிய வந்த நேரத்திலே ஹாசிப் இப்னு அபி பல்தா ரழியல்லாஹு அன்ஹு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பி விடுகிறார்கள் குறைசிகளுக்கு. நபி அவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள் படையுடன் என்று. இது ஒரு பெரும் குற்றம், கூட இருந்து புலிபறிக்கிற வேலை. இந்த செய்தி வானுலகத்திலிருந்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. நபி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹாசிப் இப்னு அபி பல்தாவோடு பிணங்கிக் கொள்ளவில்லை. ஒருவரை பற்றி முறைப்பாடு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒழுங்கை இங்கே படியுங்கள். உடனடியாக அலி வானிலிருந்து வந்த செய்திக்கு ஆதாரம் தேவையா சகோதரர்களே? வஹீன் செய்திக்கு ஆதாரம் தேவையா சகோதரர்களே? ஆனாலும் மனிதர்களோடு பேசுகிற போது, மனிதர்களோடு உறவாடுகிற போது, மனிதர்களோடு உரையாடுகிற போது ஆதாரம் இன்றி பேச முடியாது. உடனடியாக அலி மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் அழைத்து, நீங்கள் மக்காவுக்கு போகிற வழியில் போக வேண்டும், நீங்கள் போகிற போது ரௌபத்து ஹாஸ் என்ற இடத்தில் ஒரு பெண்ணை சந்திப்பீர்கள், அந்த பெண்ணிடம் ஒரு கடிதம் இருக்கிறது, அந்த கடிதத்தை பெற்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஹஜ்ரத் அலி ஹஜ்ரத் மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் புறப்பட்டு செல்கிறார்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போலவே அச்சத்தாக ரௌபத்து ஹாஸ் என்ற இடத்தில் அந்த பெண்ணை சந்தித்தார்கள். பெண்ணிடம் கேட்டார்கள், உன்னிடத்தில் இருக்கிற கடிதத்தை கொடும் என்று. அவள் மறுத்துவிட்டாள், என்னிடத்திலே எந்த கடிதமும் கிடையாது என்று சொன்ன போது அந்த பெண்ணை பரிசோதித்து பார்த்தார்கள், கடிதம் எதுவும் கிடைக்கவில்லை. இப்பொழுது ஹஜ்ரத் அலி ஹஜ்ரத் மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் விடுவார்களா? சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் போய் சொல்லவும் இல்லை, நாம் போய் சொல்லவும் இல்லை. ஒன்று கடிதத்தை நீ வெளியில் எடுக்க வேண்டும், இல்லை நாம் உனது ஆடைகளை கலட்டி சோதிக்க வேண்டியிருக்கும். இப்பொழுது பெண் சொன்னால் அந்த பக்கம் திரும்பி பாருங்கள் என்று இருவரும் மறுபக்கம் திரும்பி பார்த்தார்கள். தனது தலைமுடிக்குள் மறைத்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து அவர்களது கையிலே கொடுத்து விட்டாள். கடிதத்தை பெற்றவர்கள் திறந்து பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் திறந்து பார்க்கிறார்கள். பார்த்தால் ஹாசிப் இப்னு அபி பல்தா குறைசிகளுக்கு மக்காவுக்கு நபி அவர்கள் முஸ்லிம்களோடு வருகிறார்கள் என்பது பற்றி எழுதி தகவல் கொடுத்திருக்கிற ஒரு கடிதம். ஹஜ்ரத் ஹாசிப் இப்னு அபி பல்தாவை அழைத்தார்கள். இது என்ன விவகாரம் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் விடயத்தில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நான் மதம் மாறவில்லை. நான் குறைசிகளை சேர்ந்தவன் அல்ல, குறைசிகளுடைய குடும்பத்தில் கோத்திரத்தில் உள்ளவன் அல்ல. மக்காவில் என்னுடைய உறவினர்கள் குடும்பத்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய முஹாஜிர்கள் எல்லோரும் குறைசிகளை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய குடும்பத்தவர்களும் அங்கே இருக்கிறார்கள். நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்வின் தூதரே, மக்காவுக்கு போய் எங்கே ஒரு போர் நிலை வந்துவிட்டால் குறைசிகளாகிய முஹாஜிர்கள் எங்கு இருப்பவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு அங்கே எதுவும் நடைபெற மாட்டாத ஆபத்துக்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் குறைசி குடும்பத்தவர்கள், குறைசி குலத்தவர்கள். எனது குடும்பமோ குறைசிகளோடு ஒன்றாக இருந்தாலும் குறைசி குலத்தவர்கள் அல்ல. ஆகவே எனக்காக வேண்டி எனது குடும்பத்தினரை அவர்கள் பழிவீர்க்கலாம் அல்லவா? அதற்கு ஒரு முன்கூட்டியே ஒரு கைங்கரியம் செய்துவிட்டால் என்னுடைய குடும்பத்தினரை அவர்கள் அதற்காகவே பாதுகாப்பார்களே என்றுதான் செய்தேனே தவிர வேறொன்றும் அல்ல என்று சொன்ன போது இந்த விளக்கத்தை பெற்றுக்கொண்ட நபி அவர்கள் அமைதி அடைகிறார்கள், எதுவும் பேசவில்லை. அருகிலே இருந்த ஹஜ்ரத் உமர் கொதிக்கெழுகிறார்கள். சொன்னார்கள், இவரை நான் வெட்டி விடுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரையே கொண்டு விடுகிறேன். இவர் ஒரு முனாஃபிக்காக இருக்கிறார், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மோசடி செய்திருக்கிறார் என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமரே, இவர் பத்ரில் கலந்து கொண்டவர், இவர் ஒரு பத்ரில் கலந்து கொண்டவர், பத்ர் போரில் கலந்து கொண்டவர். உமக்கு தெரியுமா உமரே, பத்ர் தினத்தன்று அல்லாஹ் பத்ர் முஸ்லிம்களை பார்த்து என்ன சொன்னான் என்று? அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் வேண்டியதை செய்யுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன் என்று. இவர் பஜ்ரி, இவர் செய்த தவறுகளை அல்லாஹு தஆலா முன்கூட்டியே மன்னித்திருக்கிற போது நீங்களும் நானும் யார் இவரை கொள்வதற்கு என்ற ஹோதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன் மாலை மாலையாக அழுதார்கள். அல்லாஹும் அவனது ரசூலும் நன்கு அறிந்தவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, துடித்தெழுந்த உமரின் ஆர்வ துடிப்பை நெறிப்படுத்துவதை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமைகள் புயலாக எழும்பி வருகிற போது என்று சொல்வோமே, அந்த நேரத்திலும் கட்டுப்படுத்துகிறது இஸ்லாம் உணர்வுகளை உணர்ச்சிகளை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர்கள் ஹாசிப் இப்னு அபி பல்தா செய்த குற்றம் இருக்கிறதே, நமது இன்றைய பரிபாஷையில் சொல்வதாயின் ஒரு ட்ரீசனபிள் ஆஃபென்ஸ், அதாவது ராஜ துரோக குற்றம் ஒன்றாக இதை பார்க்கலாம். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடத்தோடு அதை முடித்துக் கொள்வதை பாருங்கள். சீரான முறையான நெறிப்படுத்தப்பட்ட விசாரணை, துள்ளி குளிப்பவர்களையும் நெறிப்படுத்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ளவர்களே, பெரியவர்களே, கடவான்களே, நாம் இன்று படித்துக் கொண்டிருப்பது என்ன தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கிற ஆர்வ துடிப்பை இஸ்லாம் நெறிப்படுத்துகிறது என்பதைத்தான். நமக்கு பல வகைகளில் ஆர்வம் பொங்கி எழுந்து வரலாம், ஆனால் அது நல்லது செய்வதாயினும் அந்த இடத்திலே கட்டுப்படுத்தப்படுகிறது, தீயதை விட்டு விலகுவதாயினும் அல்லது விலக்குவதாயினும் அந்த இடத்திலே கட்டுப்படுத்தப்படுகிறது. நாம் நன்மையை ஏவுவதில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறது போல தீமைகள் நடந்து வருகிற போது பொதுத்தெடவும் செய்கிறோமே, அந்த தீமையை தடுக்கிற பணியிலே நமக்கு ஒரு எல்லையை இஸ்லாம் தந்திருக்கிறது. நாமெல்லாம் எட்டி வைக்க கடமைப்பட்டவர்கள். நம்முடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தவரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது என்னுடைய கடமை, ஏனையோரை நரகத்திலிருந்து பாதுகாப்பது என்னுடைய கடமை அல்ல, அவர்களுக்கு சொல்லி முடிப்பது என்னுடைய கடமை. இதனை நன்கு விளங்குங்கள் சகோதரர்களே. என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தை நரகிலிருந்து பாதுகாப்பது எனக்கு கடமை, ஏனையோரை பாதுகாப்பது கடமை அல்ல, அது ரசூலுக்கும் கடமை அல்ல. இன் அலைக்க இல்லல் பலாக் فَإِنْ أَعْرَضُوا فَمَا أَرْسَلْنَاكَ عَلَيْهِمْ حَفِيظًا. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? இந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்காக நீங்கள் இவர்களை பாதுகாப்பவர்களாக, இவர்களை கண்காணிப்பவர்களாக நான் உங்களை அனுப்பி வைக்கவில்லை. இன் அலைக்க இல்லல் பலாக், நீங்கள் எத்தி வைப்பதுதான் உங்கள் கடமை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான். கேட்பதும் மறுப்பதும் உம்முடைய வேலை, சொல்லுவது என்னுடைய வேலை, கேட்பதும் மறுப்பதும் உம்முடைய இஷ்டத்தை பொறுத்தது என்பதை அல்லாஹ் தஆலா விளக்கப்படுத்துகிறான். சூரத் யாசீனிலே ஓதுகிறோமே, நம் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா? சொல்வதை தெளிவாக பட்டவர்த்தனமாக சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்ல வேண்டிய முன்னிலையிலே சொல்லிவிடுவதுதான். அதற்கப்பால் அவர்கள் ஏற்றி நடக்கிறார்களா, பின்பற்றி ஒழுகுகிறார்களா, அல்லது முரண்பட்டு நடக்கிறார்களா, இதை பற்றி அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே குற்றம் பிடிக்க மாட்டான் சகோதரர்களே. நம்முடைய எல்லை அந்த இடத்திலே வந்துவிட்டது, அந்த இடத்துக்கு அப்பால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சொர்க்கத்தை சம்பாதிப்பதும் நரகத்தை சம்பாதிப்பதும் அவரவர் இஷ்டத்தையும் விருப்பத்தையும் பொறுத்தது சகோதரர்களே. ஆனால் என்னுடைய மனைவியை கட்டுப்படுத்த வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டும், இது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அன்பு, இது அடிப்படை சகோதரர்களே. இஸ்லாத்திலே என்னுடைய ஆர்வம் மேலேற்றினால் ஊரிலே நடப்பதை கட்டுப்படுத்துவதற்கு எனக்கு கடமை அல்ல. கேட்கலாம், சொல்லலாம் சகோதரர்களின் அடிப்படைகளை புரியுங்கள். நம்முடைய வீட்டை நாம் இன்னும் கட்டுப்படுத்தவில்லை, என்னுடைய வீட்டை நான் இன்னும் கட்டுப்படுத்தவில்லை சகோதரர்களை, உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய வீட்டுக்குள் முழுமையான இஸ்லாத்தை நான் இன்னும் கொண்டு வரவில்லை. நான் ஊரிலே எப்படி கட்டுப்படுத்துவது? நான் ஊரிலே உள்ளவற்றை நான் எப்படி கட்டுப்படுத்துவது? ஊரிலே நடக்கிற தீமைகளை நான் எப்படி கட்டுப்படுத்துவது? சகோதரர்களே, எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லோரும் எழுதுகிறார்கள், நன்மைகள் நடப்பதை பற்றி பேசுவதை விட, நன்மைகளுக்கு தூண்டுதல் வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட, தீமைகள் நடக்கிற போது புயலாக எழுந்து வருகிறார்கள், தீமையின் வேகத்தை விட அவர்கள் எழுந்து வருகிற வேகம் இருக்கிறது, மிக கடுமையாக இருக்கிறது. உங்கள் உணர்வுகளை பாராட்டுகிறோம், உங்கள் தொழிப்பை பாராட்டுகிறோம், உங்கள் துடிப்பையும் பாராட்டுகிறோம். ஆனால் உங்களது ஆர்வத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது. நீங்கள் சொல்லுவது உங்கள் கடமை, கட்டுப்படுத்துவது அது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் கட்டுப்படுத்தும். அதுக்கு ஒரு ஹிஸ்பா என்று ஒரு முறை இருக்கிறது. இஸ்லாமிய ஆட்சியிலே நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு தனியான ஒரு இலாக்கா, ஒரு வாரியம் இருக்கிறது. அதுக்கு தீவானுல் ஹிஸ்பா என்று பெயர். அது நமது நாட்டிலே இல்லை, அது நமது நாட்டிலே இல்லை. நாம் ஒரு சிறுபான்மையினராக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எவரையும் கைவிட்டி அதிகாரத்தை பிரயோகித்து தடுக்க முடியாது. ஆக கூடினால் இப்படி ஒரு குத்துபாவிலே சொல்லலாம், ஒரு மஸ்ஜிதிலே சொல்லலாம், ஒரு மேடையிலே சொல்லலாம், நாலு பேர் கலைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்திலே சொல்லலாம், தனியாக கொண்டு சொல்லலாம். அதுக்கப்பால் ஒருவர் அதனை எடுத்து நடக்கவில்லை என்பதற்காக என்னை சமூகம் குற்றம் சொல்வது இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே சரியா என்பதை சொல்லுபவர்களுக்கு பின்னால் சிந்தித்துக் கொள்ளுங்கள். மோலையுமார் இதனை பற்றி பேசுவதில்லை, நடக்கிற குற்றச்செயல்கள் பற்றி பேசுவதில்லை. அவர்களுக்கு மின்பர்களை இருந்தால் ஹதீஸ் பயன் செய்கிறார்கள். சகோதரர்களை ஹதீஸை விட்டால் நாம் என்ன சொல்வதற்கு? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூல் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை விட்டுவிட்டு நான் என்ன இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேசவா? நான் என்ன வேறு என்ன பேச? இந்த இடத்திலே வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பற்றி சொல்வதை விட நம்ம இந்த மூலைமாருக்கு வேறு என்ன சொல்லலாம்? அவர்களுக்கு நான் ஐபியை பற்றி பேசுவதற்கு அந்த மின்பர் இருக்கிறது. பேசுங்கள், திறந்து சிந்தித்து பாருங்கள். இதுவெல்லாம் இந்த சமூகத்திலே ஒரு குற்றம் நடைபெற்றவுடன் உடனடியாக சுற்றுவிரல் மௌலவிமார்களை நோக்கி நீள்கிறது. சமூகத்திலே இன்று மட்டும்தானா குற்றம் நடக்கிறது, அல்லது ஒன்றுதானா குற்றம் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? சமூகத்திலே குற்றங்களுக்கு ஏதும் குறைவு இருக்கிறதா? படித்தவர் தாமதர் முதல் பல்கலைக்கழகம் முதல் சாதாரண பாடசாலைகள் வரை, அறிவுரை சொல்லுகிற இடங்கள் வரை, எல்லா இடத்திலும் குற்றங்கள் மலிந்திருக்கின்றன. உங்களுடைய ஆர்வத்தை மதிக்கிறோம், இந்த குற்றங்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் உங்களது எல்லையில் வந்து நில்லுங்கள், இந்த குற்றங்களை பற்றி சொல்லுங்கள், இந்த குற்றங்களுக்கு பரிகாரங்களை முன்வையுங்கள். அதற்கு அப்பால் நீங்கள் எவரையும் ஏசாதீர்கள், எவரையும் ஏசுவதை விடுங்கள். உங்களுடைய கடமையோடு நீங்கள் நில்லுங்கள். சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு இன்ஜினியருக்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு அக்கவுண்டன்ட் ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு ஜட்ஜுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு லோயருக்கு ஒரு எல்லை இருக்கிறது. நான் 5-10 நிமிடங்கள் கூட எடுத்து பேசுவதற்கு காரணம் இருக்கிறது. சகோதரர்களே, நமது ஊரிலே நடக்கிற செய்திகள், நடக்கிற நிகழ்வுகள் நம்மை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. குறிப்பாக மோலவிகளை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. ஏதோ ஒன்றும் தெரியாதவர்கள் போன்று, இந்த சமூகத்தை வழிநடத்த மக்கற்றவர்கள் போன்று எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். ஒவ்வொருவரும் பேஸ்புக்கிலே ஒரு பக்கத்தை திறந்து வைத்துக் கொண்டு தான் ஒரு பெரிய பத்திரிகை நடத்துவதாகவும், தான் ஒரு பத்திரிகையின் பிரதம ஆசிரியராக நினைத்துக் கொண்டு அவருடைய வாய்க்கு வந்தது, அவருடைய கைக்கு வந்தது, அவருடைய எண்ணத்திற்பட்டது, அவருடைய மூளையில் பட்டது எழுதி தருகிறார்கள். ஒரு வெப்சைட்டை நியூஸ் போர்ட்டலாக தெரிந்து கொண்டு வருகிறதெல்லாம் செய்து, அவர்கள் நினைப்பதெல்லாம் செய்து, அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தாமல், அந்த செய்தியின் பின்னணி என்னவென்று தெரியாமல் வருவதையெல்லாம் தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் என்ற ஒரு முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஊடக ஒழுங்கு இஸ்லாத்தில் இருக்கிறது, சட்ட ஒழுங்கு இஸ்லாத்தில் இருக்கிறது, நீதி ஒழுங்கு இஸ்லாத்தில் இருக்கிறது, நிர்வாக ஒழுங்கு இஸ்லாத்தில் இருக்கிறது, பாடசாலை ஒழுங்கு இஸ்லாத்தில் இருக்கிறது, தடை ஒழுங்கு இஸ்லாத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் இவற்றை படித்தீர்கள் என்று கேட்கிறேன். இதை செய்யாமல் நீங்கள் இதனை இதெல்லாம் பேசலாமா? நீங்கள் இதையெல்லாம் சொல்லாமல் செய்யாமல் நீங்கள் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாமா? மோலைமார்களையும் திரும்ப திரும்ப குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கலாமா? எவ்வளோ செய்த குற்றத்துக்காக எல்லாவற்றையும் மல்லிக்கொண்டு மோலைமார் மின்பர்களை பேச வேண்டும் என்றால், குற்றம் நடந்தவுடன் பேசுவதல்ல நம்முடைய கடமை. குற்றம் நடக்க முன்னரே நாம் இவற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு குற்றம் நடந்த மாத்திரத்தில் நாம் அதனை பேச வேண்டும் என்ற கடமை எங்களுக்கு கிடையாது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிற நேரத்திலே முதலாவது அவர்கள் செய்த ஜும்ஆ இடையிலே நடைபெற்ற ஒரு ஜும்ஆ. நபி அவர்கள் சந்தித்த முதல் ஜும்ஆவும் அவர்கள் நிகழ்த்திய முதல் குத்துபாவும் வெள்ளிக்கிழமை குத்துபாவும் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே நடைபெற்றது. அந்த குத்துபா வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தனது வெளியேற்றம் பற்றி, இந்த பெரும் சமூகத்தின் வெளியேற்றம் பற்றி, குறைசி முஸ்லிக்கள் தமக்கு செய்த அநீதியை பற்றி, தமக்கு மறுத்த வாழ் உரிமையை பற்றி எல்லாம் கடுகளவும் கூட வாய்த்திருக்கவில்லை தெரியுமா? என்ன பேசினார்கள் தெரியுமா? தன்னோடு கூட இருக்கிற முஸ்லிம்களை தூண்டிவிடும் படி பேசவில்லை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான உறவை சரி செய்து கொள்வோம் என்றார்கள். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான உறவை சரி செய்து கொள்வோம். உங்களையும் எங்களையும் போன்ற குறை மறியுள்ளவர்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? கேவலம் ஒரு வார்த்தை தமது வெளியேற்றத்தை பற்றி பேச முடியாமல் தானே நபி இருக்கிறார்கள். நஊது பில்லாஹி மின், நபி அவர்களை விடவா நாம் அறிவாளிகள், நபி அவர்களை விடவா நாம் சிந்தனையாளர்கள், நபி அவர்களை விடவா நாம் மதிப்பூர்மை உள்ளவர்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்றை பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் வரும் போதுதான் பேச வேண்டும். ஒரு வழக்கு நீதிமன்றத்தின் முன் இருக்கிற போது, சட்டத்தின் முன் இருக்கிற போது, எவருக்கும் அதை பற்றி பேசுவதற்கு அனுமதி இருக்கிறா என்று சட்டக்காரர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீதித்துறையினரை பார்த்து நான் கேட்கிறேன். நீங்கள் என்ன எங்களை விரல் விட்டு விரல் நீட்டி சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? நமக்கு என்ன இழப்பு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? சட்டத்தை இஸ்லாம் நெறிப்படுத்தி இருக்கிறது, நீதியை இஸ்லாம் நெறிப்படுத்தி இருக்கிறது, அங்கே எல்லாம் ஒழுங்குகள் இருக்கின்றன. இதை பற்றி படிப்பதற்கு நீங்கள் எவ்வளவு முயற்சித்தீர்கள்? நீதித்துறை இஸ்லாத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று படித்தீர்களா? அறிபவர்களே, சாட்சியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்று படித்தீர்களா? எவிடன்ஸ் ஓர்டினன்ஸையாவது இந்த நாட்டின் சட்டத்தையாக படித்தீர்களா? சான்று சட்டத்தையாக படித்தீர்களா? குற்றவாளி என்றால் யார் என்று என்ன இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை படித்தீர்களா? இதையெல்லாம் விட்டுவிட்டு எடுத்தேப்பிலேயே ஆளுங்களை மட்டும் குறை சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு கோபம் அவர்கள் மீது? சகோதரர்களே, உண்மையாக சொல்கிறோம், இந்த சமூகத்தின் பிழைகளை சொல்லி 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 நம் நிறைய சொல்லி இருக்கிறோம், அவ்வப்போது சொல்லி வந்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை மட்டும் வைத்துக் கொண்டு பேசுவதற்கு நமக்கு கடமை அல்ல. நமக்கு தெரியும் எதனை எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்று. நீங்கள் சமூகத்தை பார்ப்பதற்கும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸின் வெளிச்சத்திலிருந்து ஆளுங்களாகிய நாம் சமூகத்தை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் இஸ்லாத்தின் நிலநின்று சமூகத்தை பார்க்கிறோம், சமூகத்தின் நிகழ்வுகளை அவதானிக்கிறோம், எனக்கென்ற ஒரு பார்வை இருக்கிறது, எதனை எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்ற தெளிவு இருக்கிறது. உங்களுக்கு உங்களுடைய ஆர்வத்தை மதிக்கிறோம். பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆளுங்களிடம் தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள், கலந்து பேசுங்கள். அதனை விட்டுவிட்டு ஏன் பேசவில்லை என்று மீடியாக்களிலே வராதீர்கள். அது உங்களுடைய அன்னத்திக்கலாக இருக்கும், உங்களுடைய ஒழுக்கமற்ற தன்மையை பிறந்தெடுக்கும். ஆகவே அன்புள்ளவர்களே, எல்லாவற்றுக்கும் இஸ்லாத்திலே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நம்முடைய ஆர்வத்தை தாண்டி அந்த ஒழுங்கை மீறுவதனால் சமூகத்துடைய கட்டுக்கோப்பு நாசமாகி போய்விடும். இன்று சமூகத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, நமக்கு தெரியாமல் இல்லை. மீள்குடியேற்ற பிரச்சனை ஒரு தலையாய பிரச்சனை, இருப்பவர்களும் அவர்களோடு சேர்ந்து வாழ்வது ஒரு தலையாய பிரச்சனை, சமூகத்திலே சிறுவர் துஷ்பிரயோகம் தலையாய பிரச்சனை. நமக்கு இன்று இருக்கிற பிரச்சனைகள் இருக்கின்றனவே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் எடுத்துக் காட்டப்பட்டால் இந்த பிரச்சனைகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவதற்கு பேசுவதற்கு நிச்சயமாக சத்தியமாக பத்ர் சஹாபிகளை ஒன்று திரட்டுவார்கள். ஏறக்குறைய அப்படியான ஒரு பிரச்சனையின் கட்டத்துக்கு வந்திருக்கிறோம், நிலைக்கு வந்திருக்கிறோம். மீளவும் சொல்கிறேன், நமது கைகளில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கின்றனவே, இவற்றை பற்றி இவை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லப்பட்டால் அல்லது அவர்களிடத்தில் இந்த பிரச்சனைகள் வந்தால், திரும்பவும் சொல்கிறேன் சகோதரர்களே, நிச்சயமாக பத்ர் சஹாபாக்களை கூப்பிட்டு இவை பற்றி என்ன செய்யலாம் என்று ஆலோசிப்பார்கள். நம்மிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம் உட்கார்ந்து பேசுவதற்கு? அறிவுபூர்வமாக இஸ்லாத்தில் நிலநின்று பேசுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? உணர்ச்சி பூர்வமாக பேசுவதற்குத்தானே எல்லாரும் தயாராக இருக்கிறோம், உணர்ச்சி பூர்வமாக பேசுவதற்குத்தானே எல்லாரும் தயாராக இருக்கிறோம். அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக, அனுபவபூர்வமாக, நிதானமாக நின்று பேசுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? உட்கார்ந்து பேசுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? சகோதரர்களே, பெரியவர்களே, இது எல்லாவற்றிலும் இஸ்லாம் இருக்கிறது. நாம் தானே சொல்கிறோம் இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுகிறது. மீள்குடியேற்றத்துக்கு இஸ்லாம் வழிகாட்டவில்லையா? சிறுவர் பாதுகாப்புக்கு இஸ்லாம் வழிகாட்டவில்லையா? சட்ட ஒழுங்குக்கு இஸ்லாம் வழிகாட்டவில்லையா? எனவே சகோதரர்களே, உங்களிடத்திலே கருத்துக்கள் இருந்தால் உரியவர்களிடம் சொல்லுங்கள். ஜனாதிபதி தேர்தல் முடிந்தது, சட்ட முறையில் மாற்றம் வருவதாக சொல்லப்பட்டது, சட்டமுறையில் மாற்றம் வருவதாக, எல்லை நிர்ணயம் செய்யப்பட போவதாக சொல்லப்பட்டது, தொகுதிவாரி தேர்தல் முறையா, விகிதாசார தேர்தல் முறையா என்று சொல்லப்பட்டது. நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடைய கடமை, இந்த பார் அசோசியேஷன் புத்தளத்துக்குரியவர்கள் தலைவருக்கு கோல் பண்ணி, இது சட்டத்தோடு சம்பந்தப்பட்டது, நீங்க உங்களுடைய பார்ல உள்ளவங்க எல்லாம் பேசி, குறிப்பாக இந்த முஸ்லிம் பிரதேசத்துக்கு தொகுதி வாரி தேர்தல் முறையோ என்ன தேர்தல் முறையோ நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை படிக்கிறது சட்டத்துறையில் உள்ள உங்களுடைய கடமை, என் கடமை அதனை உங்களுக்கு சொல்வது, நினைவூட்டுவது. அவர்கள் அதை செய்யலாம் செய்யாமல் விடலாம் சகோதரர்களே, செய்தார்களா இல்லையா அது அவர்களை பொறுத்தது. அது தப்பால் தான் என்ன செய்யலாம், அது என்னுடைய துறை அல்ல, அது என்னுடைய துறை அல்ல. கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட், சட்ட யாப்பு, இது யாரோடு சம்பந்தப்பட்டது, சட்டக்கரணிகள். நான் இதை போய் ஒரு ஒரு சட்டைய கணக்காளரிடம் பேச முடியுமா, அல்லது சட்டைய பொறியியலாளரிடம் பேச முடியுமா, எவரிடத்தில் சொல்ல வேண்டும் சொல்லி முடித்துவிட்டேன். இது ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன் சகோதரர்களே. ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமை என்ன என்பதை பாருங்கள். நான் ஒரு ஊடகவியலாளர், என்னுடைய கடமை என்ன, என்னுடைய ஒழுங்கு என்ன. நான் இப்பொழுது ஒரு ஆளுமிடம் போய் ஊடகத்தின் ஒழுங்கு முறை பற்றி படித்தேன். எவராவது ஒரு ஊடக மேலாளர் முன்வாருங்கள் பார்ப்போம். நான் இப்பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஊடக ஒழுங்கை ஒரு ஆளுமிடம் போய் படித்தேன். ஒரு பிரின்சிபல், ஒரு பாடசாலை நடிகர், நான் இப்பொழுது ஒரு ஆளுமிடம் போய் இந்த பாடசாலை நிர்வாக ஒழுங்குமுறை பற்றி படித்தேன். ஒரு சட்டத்தரணி, சட்ட ஒழுங்குகள் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை ஒரு ஆளுமிடம் போய் எப்பொழுது நான் படித்தேன். இப்படி ஒவ்வொருவரிடமும் கடமை இருக்கிறது. அஃபலுல் இல்மி இல்முல் ஹால், அறிவில் சிறந்தது. ஒவ்வொருவரும் தான் தான் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதை பற்றி அறிவு பெறுவது கட்டாயம், சிறந்தது மட்டுமல்ல கட்டாயம். எத்தனை பேர் படித்திருக்கிறோம். எனவே சகோதரர்களே, இதெல்லாம் படியுங்கள். டிஎன்ஏ டெஸ்டுக்கு இஸ்லாத்திலே என்ன இருக்கிறது என்பதை படியுங்கள். உங்களுடைய சிந்தனைகளை கிளறி விடுகிறேன். அங்குமங்கு மெழுதை விட்டுவிட்டு ஒரு ஆணிவிடம் போய் படியுங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். இதை வைத்து சுக்கும் செய்ய முடியுமா, தீர்ப்பு செய்ய முடியுமா, படியுங்கள். ஒரு சின்ன பிள்ளைக்கு நடந்ததற்காக வேண்டி நாம் அவர்களுடைய அந்த நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதற்கு முயற்சிக்க வேண்டும் சகோதரர்கள். அது நம்முடைய கடமை. ஒரு சின்ன பிள்ளையை நாம் எப்படி கையாளுவது என்பதை பற்றி நாம் படித்தோமா? ஒரு சின்ன பிள்ளையின் விசாரணை எப்படி நடைபெற வேண்டும் என்பதை பற்றி படித்தோமா? இரண்டு பக்கத்தையும் படியுங்கள் சகோதரர்களே. இந்த அறிவு இல்லாமல் தயவு செய்து பேசாதீர்கள், தயவு செய்து எழுதாதீர்கள். அறிவை பெறுங்கள். நீங்கள் நினைக்கிற அறிவு அல்ல, இஸ்லாத்தின் அறிவை பெறுங்கள், இஸ்லாத்தின் அறிவை பெறுங்கள். ஒருவருடைய குற்றம், ஒருவர் குற்றம் சொல்கிறார் ஒருவரை பற்றி, அவர் வாதி, பிறவிவாதி யார், இவ்விரண்டை பற்றியும் இருவரை பற்றியும் விசாரிப்பது, எப்படி விசாரிப்பது. எல்லாம் இஸ்லாத்திலே விரிவாக சொல்லப்பட்டுள்ள ஒரு நீண்ட பாடம். இந்த பாடத்தை பற்றிய அறிவு கொஞ்சமும் இல்லாமல் நீங்கள் ஏன் மூளை மாறி இழுக்கிறீர்கள் சந்திக்கு? வாருங்கள், உங்களுக்கு படித்து தருகிறோம். சம்பளம் எதுவும் கோரவில்லை, சம்பளம் எதுவும் நான் உங்களிடத்திலே கேட்கவில்லை. இதற்காக வேறு கிரயம் எதுவும் கேட்கவில்லை. கன்சல்டேஷன் பீ ஆளுங்கள் எடுத்தது கிடையாது. அது சட்டக்கருதிகள் எடுத்திருக்கலாம், டாக்டர்ஸ் எடுத்திருக்கலாம். கன்சல்டேஷன் பீ எத்தனை மனுஷாலமும் உட்கார்ந்து பேசுகிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு அவருக்கு இத்தனை நிமிடங்களுக்கு என்று எப்பொழுதாவது கேட்டிருக்கிறோமா? ஏன் நீங்கள் கூச்சப்படுகிறீர்கள் எங்களோடு பேசுவதற்கு? அன்பு சகோதரர்களை, பிரியமானவர்களை, உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். இந்த சகோதரர்களுடைய உணர்வை நான் மிகவும் பாராட்டுகிறேன். திரைமறைவில் இருந்து எழுதலாம், பேர்போட்டு எழுதலாம், ஏசலாம் பேசலாம். எங்களை பற்றி நீங்கள் ஏசினால் அத்தனை பேரையும் நான் இந்த சபையிலே சொல்கிறேன் மன்னித்து விட்டேன். என்னுடைய மானத்தை சதத்தாவாக உங்களுக்கு தந்துவிட்டேன். என்னை பற்றி ஏசுங்கள் பேசுங்கள். என்னுடைய சகோதர ஆளுங்கள் மௌலவிகளை பற்றி ஏசுங்கள் பேசுங்கள். அவர்களும் அவர்களுடைய இந்த பயணத்தில் உங்களுடைய ஏச்சுக்களை பேச்சுக்களை சகித்துக் கொள்கிறார்கள், மன்னித்து விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய முழு மானத்தையும் உங்களிடத்திலே சதக்காராக தந்துவிட்டேன். என்னை பற்றி ஏசுங்கள் பேசுங்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறோம், இந்த இஸ்லாத்தின் நடைமுறைகளையும் ஒழுங்குகளையும் சட்டத்திட்டங்களையும் அடிப்படைகளையும் நீங்கள் புரியாமல் பேசுவதும் எழுதுவதும் அது என்னுடைய பிரச்சனை அல்ல, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான பிரச்சனை. அதுக்கு நான் மன்னித்து சரிவராது, அதுக்கு நான் நமக்கு சரிப்பட மாட்டாது. நீங்களும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்ள வேண்டியது, எவரை நீங்கள் நிந்தித்தீர்களோ, எவரை நீங்கள் நோகடித்தீர்களோ, அவர்களும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே உங்களிடத்திலே வாழ்வதற்கு வந்து விடுவார்கள். ஆகவே ஆர்வத்தை கட்டுப்படுத்துகிறது இஸ்லாம் என்ற செய்தியை இந்த நேரத்திலே நீண்ட நேரம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டதனால் நான் சொன்னேன். என்னுடைய வார்த்தைகளில் சில பல வேலைகளில் எவருக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், உணர்வுகள் மதிக்கப்படாமல் நான் சொல்லியிருந்தால் அதையும் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் நம்முடைய பயணத்திலே நாம் மிகவும் தெளிவாக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து உறுதியாக சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் நம்முடைய உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தும் போது அல்லாஹாலாவுடைய வரம்புகளை மீறி விடாமல் அல்லாஹாலா பாதுகாப்பானாக. நமக்கு மத்தியிலே தெளிவை ஒருவர் மற்றவரை பற்றிய புரிந்துணர்வை அல்லாஹாலா தருவானாக. எதை பார்த்தாலும் எதை பற்றி நாம் செயற்பட்டாலும் அந்தந்த விடயங்களில் இஸ்லாத்தின் அடிப்படைகளை ஒழுங்குகளை விதிமுறைகளை விளங்கி தெரிந்து அறிந்து நன்கு புரிந்து செயல்படுவதற்கு அல்லாஹாலா தௌஃபிக் தருவானாக. நம் அனைவரையும் அன்பு கைத்தை கொண்டு பிணைத்து வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.